بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سرو புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கை, தாபியங்கள் தபா தாபியங்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் பிரதோஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தோடு இந்த அவையிலே ஈச்செடுக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த வாராந்திர வகுப்பிலே மறுமைக்காக முயற்சிப்போம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த தலைப்பின் கீழ் பேசப்படுகின்ற விஷயங்கள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட படித்த விஷயங்களாக இருந்தாலும், நாம் அதை தொடர்ந்து நினைவுபடுத்தக்கூடிய நேரத்தில்தான் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வும் அவனுடைய அருள்மொழியாம் திருக்குர்ஆனிலே ஃபதக்கிர் ஃபைன்னஸ் ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் மூமின்களுக்கு நினைவுபடுத்துங்கள், நிச்சயமாக நினைவுபடுத்துதல் அது மூமின்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் என்று வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றானே. அந்த அடிப்படையிலே இன்றைய உரையிலே நினைவுபடுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஆளுகின்ற இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்த கலவைதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையிலே பருவ மாற்றங்களைப் போல இடையிடையே எட்டி பார்க்கின்ற எதிர்ப்புகள், பிரச்சனைகள் மற்றும் பின்னடைவுகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் மனிதர்களில் பல பேர் தங்களுடைய லட்சிய பாதையை விட்டும் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் உலகத்திலே பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அரிதாக சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பல்வேறு வகையான மாற்று முயற்சிகள் மற்றும் கடுமையான உழைப்புகளின் மூலமாக துயரங்கள் தூக்கி போடுகின்ற அந்த முட்டுக்கட்டைகளை எல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு தன்னுடைய லட்சியத்தை எட்டி பிடித்து விடுகிறார்கள். இது போன்ற லட்சியவாதிகள், முயற்சியாளர்கள் எல்லா துறையிலும் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அறிவியல் அறிஞர்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். அவர்கள் ஆய்வுகளிலே ஈடுபடுகின்ற பொழுது தோல்விகள் தங்களை வந்து தாக்கினாலும் கூட அதையெல்லாம் எதிர்கொண்டு முயற்சி செய்து, அப்படி அவர்கள் முயற்சி செய்ததின் விளைவுதான் இன்றைக்கு நவீன கருவிகளால் உருவாக்கப்பட்ட நவீன வாழ்க்கையை நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அதற்குத்தான் சமுதாய வழக்கிலே சில பழமொழிகளை சொல்லுவார்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினையாக்கும் என்றெல்லாம் பழமொழிகளை சொல்லுவார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாய வழக்கிலே அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எதை ஆசைப்படுகின்றோமோ அதை அடைந்து கொள்வதற்கு நமக்கு அளப்பெரிய ஒரு ஆர்வமும் முயற்சியும் இருக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த முயற்சி இருந்தால்தான் நாம் வெற்றி அடையவும் முடியும். அதனால்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குறானிலே பேசுகின்ற பொழுது, முயற்சியை குறித்தவன் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, இன்ன சாயக்கும் லசத்தா, உங்களுடைய முயற்சி இருக்கிறதே அது பலதரப்பட்டதாக இருக்கிறது. மனிதன் எதை முயற்சி செய்கின்றானோ அதை தவிர அவனுக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முயற்சியை குறித்து திருக்குறானிலே நமக்கு போதிக்கின்றான். அன்பான சகோதரர்களே, ஆக இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும், அதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கைக்குத்தான் நாம் அதிகமான முக்கியத்துவத்தை தர வேண்டும். ஏன்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, இன்னமல் ஹயாத்து துன்யா லைபும் வலஹுன், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே அது ஒரு வீணும் விளையாட்டுமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. வலதாருல் ஆகிரத்து ஹைருல் லில்லதீன யத்தகூன் அஃலா தஃகிலூன். அல்லாஹ் கேட்கிறார், மறு உலக வீடு இருக்கிறதே, அந்த மறு உலக வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் முத்தகீன்களுக்கு சிறந்தது. நீங்கள் அதை தெரிந்து கொள்ள மாட்டீர்களா, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான்.
ஆக இந்த உலக வாழ்க்கையை விட மறுமலர வாழ்க்கைக்குத்தான் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும், முயற்சியை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதனை செய்கின்றது. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்பமான இந்த அகிலத்தின் வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்வதற்கே நமக்கு அளப்பெரிய ஆர்வமும் முயற்சியும் வேண்டும் என்கின்ற பொழுது, மறுமையிலே நாம் நினைத்தபடியெல்லாம் கிடைக்கக்கூடிய சுகமான சொகுசான சொர்க்க வாழ்வினை பெற்றுக் கொள்வதற்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், இடையூறுகளும் இல்லாமல், அமல் செய்வதிலே எந்த விதமான ஆர்வமும் இல்லாமல், ஈடுபாடும் இல்லாமல் எளிதாக பெற்றுக் கொள்ள முடியுமா என்பதைத்தான் இந்த தருணத்தில் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் கஷ்டப்படாமல் வெற்றி கனியை பறிக்க முடியாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய போதனையாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய போதனையாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது மூமின்கள் சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கூட அல்லாஹ் என்ன சொல்லுவான், அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதீகும் மஸலுல் லதீன ஹலவு மின் கப்ரிக்கும் மஸத்துஹுமல் பஅஸாஉ வல்லரா. நீங்கள் சுவனத்தில் சுலபமாக நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கு ஏற்படாமலேயே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கு ஏற்படாமலேயே நீங்கள் எந்த விதமான கஷ்டத்தையும் துன்பத்தையும் வறுமையையும் உங்களுக்கு ஏற்படாமலே நீங்கள் சுலபமாக சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கஷ்டப்படாமல் முயற்சி செய்யாமல் எந்த ஒன்றையும் அடைந்து கொள்ள முடியாது. ஆகவே மறுமையிலே நாம் அந்த சுகமான சொகுசான அந்த வாழ்க்கையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே சில முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், சில ஆர்வங்கள் இருக்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு போதனை செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட சுவனும் நரகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கூட என்ன சொன்னார்கள், ஹுஜிமத்துன்னாரு பிஷஹவாத், நரகம் இருக்கிறதே அது மனோ இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது, ஜன்னத்து பில் மக்காரி, அதாவது இந்த சுவனம் இருக்கிறதே அது கஷ்டங்களால் திரையிடப்பட்டிருக்கிறது சூழப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஆக ஒன்றை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில முயற்சிகள் இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே உயர்தரமான உன்னதமான சொகுசான ஜன்னத்தில் பிரதோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், திருப்திகரமான சித்திப்பான அந்த சுவர்க்க வாழ்விலே நாம் ஈடுபட வேண்டும் என்று வெறுமன ஆசை மட்டும் பட்டால் போதாது சகோதரர்களே, அதற்கான முயற்சிகள் இருக்க வேண்டும். அதற்கேற்ற வகையிலே நம்முடைய அமல்களை எல்லாம் அழகானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மார்க்க கடமைகளை எல்லாம் அலட்சியப்படுத்தாமல் அவைகளை எல்லாம் செம்மையாக செய்து முடிக்க வேண்டும். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் அணுகி அவைகளை சரியாக அன்றாடம் தினந்தோறும் செய்து வர வேண்டும். காரணம் என்ன, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எந்த நடவடிக்கையில் ஈடுபடுகின்றோமோ அதன் அடிப்படையில் தான் நாளை மறுமையிலே நம்முடைய முடிவு இருக்கும் என்று திருக்குர்ஆன் நமக்கு போதனை செய்கிறது. இந்த உலகத்திலே நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நாளை மறுமையிலே நம்முடைய முடிவு இருக்கும் என்று திருக்குர்ஆன் நமக்கு போதனை செய்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், உஜூஹும் யௌமைதின் நாயிமா, அன்றைய தினத்திலே சில முகங்கள் பிரகாசமானதாக மலர்ச்சியுடையதாக இருக்கும். எதற்கு தெரியுமா, லிஸ்ஸாயிஹா ராதியா, இந்த உலகத்திலே அது முயற்சி செய்ததே அதை கொண்டு அது திருப்திகரமானதாக இருக்கும். இந்த உலகத்திலே நல்ல அமல்கள் செய்வதற்காக முயற்சி பண்ணியதற்காக வேண்டி அன்றைய தினத்திலே அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அதோடு மாத்திரமல்ல, அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது யாரெல்லாம் இந்த உலகத்திலே நல் அமல்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக முயற்சி செய்கின்றார்களோ, மறுமைக்காக முயற்சி செய்கின்றார்களோ, அவருடைய பரிசு என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்லுகின்றார், ஆலியஹும் சியாமும் சுந்தசுன் ஹுதுரும் இஸ்தபரத், சுந்தபரத்து என்று சொல்லக்கூடிய பட்டாடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அதே போன்று ஆலியஹும் சியாமும் சுந்தசுன் ஹுதுரும் இஸ்தபரத் வஹுல்லு அசாபினு மின் ஃபில்ல, வெள்ளி காப்புதல் அவருக்கு அறிவிக்கப்படும். அல்லாஹ் தூய்மையான வானத்தை அவர்களுக்கு போட்டுவான். இதுதான் உங்களுக்கு உண்டான கூலி. இந்த உலகத்திலே மறுமைக்காக முயற்சி செய்தீர்களே, அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன கூலியை தருகிறான் சொன்னால், சுவனத்திற்கு அனுப்பி அங்கே சுந்து இஸ்தபக் என்று சொல்லக்கூடிய பட்ட ஆடைகளை போட்டி வெள்ளி காப்புகளை கொடுத்து அல்லாஹ் உயர்தரமான ஒரு பானத்தையும் கொடுத்து இது உனக்கு கூலி என்று சொல்லி வக்கான சாயக்கும் மஸ்கூரா, உங்களுடைய முயற்சிக்காக நன்றியும் அறிவிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பான சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், முயற்சிக்கு இவ்வளவு பெரிய கூலி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த முயற்சி நமக்கு தேவை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே சிரமங்கள், நாம் சில நேரங்களில் சரியாக போய்கொண்டே இருப்போம், சரியான ரூட்ல போயிட்டு இருப்போம், சில சிக்கல்கள் சில சிரமங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவைகளை எல்லாம் களைந்தெறிவதற்கும் அதே போன்று மார்க்க கடமைகளை எல்லாம் சரியாக செய்வதற்கும் இந்த முயற்சி என்கின்ற பண்பு இருக்கிறதே, அது மிக மிக அவசியம் சகோதரர்களே. முயற்சி என்கின்ற பண்பு மிக மிக அவசியம். அதுல இந்த முயற்சி என்ற அந்த பகுதியில, மறுமைக்காக முயற்சி செய்வோம் என்ற அந்த பகுதியில ஒரு சில விஷயங்களை நாம் அலசி ஆராய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எதெல்லாம் நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும், எதற்கெல்லாம் நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும், ஒரு சில ஒரு மூன்று விஷயங்களை மாத்திரம் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். முதல்ல மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய முழு முயற்சி இருக்க வேண்டும். மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய முயற்சி அதிகமானதாக இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், இன்றைக்கு பாருங்க, நம்முடைய சமுதாயத்திலே மார்க்கத்தை சரியாக தெரியாததின் விளைவுதான், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை இல்லாமல் போனதின் காரணமாகத்தான், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே ஒரு மெத்தன போக்கு இருப்பதின் காரணமாகத்தான் இன்றைக்கு மார்க்கத்திற்கு புறம்பான விரோதமான மாற்றமான எல்லா செயல்களும் நம்முடைய இந்த சமுதாயத்திலே ஊடுருவி கிடக்கிறதா இல்லையா? காரணம் என்ன? மார்க்கத்தை சரியாக படிக்கவில்லை, அதற்காக எந்த விதமான முயற்சியும் இருக்கவில்லை. ஆகையினால்தான் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரால் சொல்லப்படுகின்ற அந்த கட்டுக்கலைகள், அதோடு மாத்திரமல்ல மார்க்கத்தின் பெயரால் சொல்லப்படுகின்ற தேவையற்ற அதாவது ஆதாரம் இல்லாத செய்திகளை எல்லாம் இன்றைக்கு நம்பி நம்முடைய சமுதாயம் மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? இதற்கு என்ன காரணம்? மார்க்கம் தெரியவில்லை. அதற்கான ஒரு சிறு முயற்சியை இந்த சமுதாயம் மேற்கொள்ளாமல் போய்விட்டது. அதனால்தான் இன்றைக்கு மார்க்கத்திற்கு புறம்பான எல்லா செயல்களும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே ஊடுருவி கிடக்கிறது. ஏதோ ஆங்காங்கே சிலர்கள் மார்க்கம் படிக்க போய் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பேர் அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முயற்சி இல்லாததின் விளைவுதான் இன்றைக்கு சமுதாயம் மிகவும் சீரழிந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய முன்னோர்களான சத்திய சகாபாக்கள் எவ்வளவு ஆர்வத்தை காட்டினார்கள், எவ்வளவு முயற்சி செய்தார்கள் என்பதை எல்லாம் நாம் சரித்திரத்தின் வரலாற்று நெடுகிலும் நாம் பார்க்கலாம். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், அன்றைக்கு சகாபாக்கள் எப்படி இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தது தெரியுமா? வயதான காலத்தில் கூட மார்க்கத்தை படிப்பதற்காக வருவார்கள். வயசாயிடுச்சு என்றெல்லாம் நினைக்க மாட்டார்கள், வயதான காலத்தில் கூட மார்க்கத்தை படிக்க வேண்டும். அதுவும் கூட எப்படி தெரியுமா? ஒரு நபர் ஒரு சஹாபி என்ன செய்வார்? முதலில் வந்து கற்றுக்கொள்வார், ஒருவர் அவருக்காக சேர்த்து அவர் உழைக்க போய்விடுவார், இன்னொரு நாள் உழைத்தவர் அவர் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வார், இவர் என்ன செய்வார்? உழைப்பதற்கு போய்விடுவார். இப்படியெல்லாம் மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நாம் பார்க்கிறோம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலாவுடைய வரலாறை எடுத்து பாருங்க. இந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலாவுடைய யாரு? அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களில் ஒருவர். இன்றைக்கு ஹதீஸுகளை பார்த்தீங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் ஹதீஸுகளை அதிகமாக அறிவித்த அறிவிப்பாளர்களில் ஒருவர். அவர்தான் கிட்டத்தட்ட அறிஞர்கள் பெருமக்கள் ஒரு 6 சஹாபாக்களை குறித்து, இந்த 6 சஹாபாக்களுமே அதிகமான ஹதீஸுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சஹாபாக்களுடைய பெயர்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்க கிட்டத்தட்ட எத்தனை ஹதீஸுகளை அவர்கள் அவர்களின் வாயிலாக அறிவித்திருக்கிறார்கள் சொன்னா 5374 ஹதீஸுகளை யார் அறிவிச்சிருக்கிறார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த அந்தஸ்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்க கிட்டத்தட்ட 2630 ஹதீஸுகளை அவங்க அறிவிச்சு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க 2186 ஹதீஸ் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், 2110 ஹதீஸுகளை அவங்க அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க 1660 ஹதீஸுகளை அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரிவாயித்து செஞ்சிருக்கிறாங்க. கடைசியாக ஜாபிர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 1540 ஹதீஸுகளை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த அதி முக்கிய சஹாபாக்களாக என்ன செய்யறாங்க, அறிஞர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்ப நம்ம இதுல பாக்குறோம், கிட்டத்தட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மற்ற சஹாபாக்களை விட 2 மடங்கு அதிகமான ஹதீஸுகளை அறிவிச்சு செஞ்சிருக்காங்க. 5374 ஹதீஸ் அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சஹாபி எப்படிப்பட்ட சஹாபி, அன்றாடம் உண்ணுவதற்கே வழி இல்லாத சஹாபி. அசஹாபு சுஃபா தோழர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் உண்ணுவதற்கே வழி இல்லாத சஹாபாக்கள். அப்படிப்பட்ட ஏழ்மையில் இருந்தும் எப்படி இவ்வளவு ஹதீஸுகளை அவரால் அறிவிக்க முடிஞ்சது, எப்படி மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது பார்க்கிறோம். அவர்கள் அதற்கு அவர்களே சொல்கிறாங்க, இப்படி நம்ம பேசுறோம் இல்லையா, இந்த மாதிரி அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியே பேசிக்கிட்டாங்களாம். என்ன பேசிக்கிட்டாங்க, எப்படி இவர் மட்டும் அபூ ஹுரைரா அவர் மட்டும் நிறைய ஹதீஸ் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரே, அவரால் மட்டும் எப்படி முடிஞ்சது என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு விளக்கமாக அவர்களே பதில் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பதில் சொல்றாங்க எப்படி என்று சொன்னால், குர்ஆன்ல 2 ஆயத்து இருக்குது, குர்ஆன்ல 2 ஆயத்து இருக்குது, அந்த 2 ஆயத்து மட்டும் இல்லை என்று சொன்னா நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், ஒரு ஹதீஸ கூட அறிவிச்சிருக்க மாட்டேன். 5374 ஹதீஸ் அறிவிச்ச அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால 2 ஆயத்து 159 160 ஆயத்து 2 ஆயத்து வருது, அந்த 2 ஆயத்தை மூலமாகத்தான் நான் நிறைய ஹதீஸுகளை என்னால் அறிவிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆயத்து என்பதை அவர் ஓதி காட்டார். அதிகமாக ஹதீஸை அறிவிப்பதற்கு காரணம் என்று சொல்லி என்ன இதுக்கு அர்த்தம் என்று கேட்டால், இன்னல்லதீன யக்துமூனமா அன்சல் நாமினல் பையினாத்தி வல் ஹுதா, நேர்வழியில் இருந்தும் அதே போன்ற தெளிவான அச்சாட்சியில் இருந்தும் இறக்கி அருளப்பட்டதை மனிதர்களுக்காக, அதனை நாம் மனிதர்களுக்காக வேதத்தில் விளக்கிய பின்னரும் நிச்சயமாக யார் மறைக்கின்றார்களோ, அல்லாஹ் கொடுத்தத மற்றவங்களுக்கு அறிவிக்காமல் யார் அதை மறைக்கின்றார்களோ, உலாய்க்க எல் அன்ஹுமுல்லா, அல்லாஹ் அவர்கள் மீது சபிக்கிறார். சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள், மனிதர்களில் ஜின்னுகளில் மலக்குமார்களில் சபிக்கக்கூடியவர்களார்கள், அவர்களும் சபிக்கிறார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட இந்த ஆயத்து. அடுத்ததாக இல்லல்லதீன தாபு வஸ்லஹு வபையனு ஃபவுலாயிக தூபாலைஹு வான தவ்வாபு ரஹீம், யார் அதிலிருந்து விலகி அதே போன்று தன்னை சீர்படுத்திக் கொண்டு அதை பேர் மக்களுக்கு யார் எடுத்துரைக்கின்றார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுகின்றேன், நிச்சயமாக அல்லாஹ்வாகிய நான் இந்த செய்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற இந்த ஆயத்து இருக்கிறதே, இதுதான் என்னை அதிகமான ஹதீஸுகளை விவாதித்து செய்வதற்கு தூண்டியது என்று யார் சொல்றா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு தொடர்கிறார்கள். மக்காவிலிருந்து வந்த அந்த தோழர்கள் எல்லாம், ஹிஜ்ரத் செய்து வந்த தோழர்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம் வியாபாரம் பேரம் அதிலே அவர்கள் போய்விட்டார்கள். அன்சாரி தோழர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு விட்டார்கள். நானாகி அபூ ஹுரைராவாகிய நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடனே பட்டினியாக பல நாட்கள் இருப்பேன், பட்டினியாக பல நாட்கள் இருப்பேன். மற்ற சகாபாக்கள் எல்லாம் போகாத இடத்திற்கெல்லாம் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடன் போவேன். அவர்கள் மனனம் செய்யாத விஷயங்களை எல்லாம் நான் மனனம் செய்து விட்டேன் என்று அபூ ஹுரைரா, இப்படித்தான் நான் ஹதீஸுகளை அதிகமாக என்னால் சேகரிக்க முடிஞ்சது என்று யார் சொல்றான்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அன்பான சகோதரர்களே, அன்றைக்கு அவர்கள் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால், அன்றைக்கு இது போன்ற சஹாபாக்கள் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஹதீஸுகள் எல்லாம் தொகுத்திருக்க முடியுமா? அதற்கு பின்னாலே அவர்கள் திரட்டி அந்த ஹதீசுகள் எல்லாம், அதற்கு பின்னால் வந்த இமாமுகள் எல்லாம் திரட்டி அதை ஒரு கிரந்தமாக ஆக்கி இன்றைக்கு நம்முடைய தாய்மொழியிலேயே நாம் படிக்கக்கூடிய அளவுக்கு கிதாபுகள் கையில் இருந்தும் கூட அதை படிப்பதற்கு முயற்சி செய்கின்றோமா? நிச்சயமா இல்லை. இன்றைக்கு கைகளிலே, இன்றைக்கு உலகத்தையே உள்ளங்கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். கிதாபுகள் எல்லாம் தமிழ்ல வந்துருச்சு, ஆனாலும் அதை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, யார் இல்மை கற்றுக்கொள்வதற்காக அவர் இல்மை தேடி வருகிறாரோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருக்கு சுவனத்தின் பக்கம் வழியை காட்டுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்களே. அன்பான சகோதரர்களே, இதில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மறுமைக்காக முயற்சி செய்யக்கூடிய இந்த பகுதியிலே மார்க்கத்தை முதலில் நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் தரீக்குனிகள் ஜன்னா, சுவரத்திற்கு போவதற்கு உண்டான ஒரு வழி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மார்க்க, அதாவது மறுமைக்காக முயற்சி செய்வோம் என்ற அந்த பகுதியிலே இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் வணக்க வழிபாடுகளிலே நம்முடைய முயற்சி கொஞ்சம் இருக்கணும். வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் இன்றைக்கு பொதுபோக்காக இந்த சமுதாயம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் இன்றைக்கு சமுதாயம் ரொம்ப பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலே எவ்வளவு முனைப்பும் முயற்சியும் செய்தார்கள் என்பதற்கு அவர்களுடைய வரலாறு நெடுகிலும் நாம பார்க்கலாம். அவங்க வரலாறு நெடுகிலும் நாம பார்க்கலாம் அவர்கள் வணக்க வழிபாடுகாக எந்த அளவுக்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் சொன்னார், மறுமையிலே புகழுக்குரிய ஒரு இடத்திலே உங்களை எழுப்புவதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி தரான், புகழுக்குரிய இடத்தில் நான் மறுமையிலே உங்களை நான் எழுப்புவேன், அதனால் இரவு நேரங்களை நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான். அந்த கட்டளையின் விளைவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம ஹதீஸுகள்ல பார்க்கிற பொழுது நாம பிரமித்து போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள அப்படியே இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு முயற்சி செய்து முனைப்பு காட்டி இந்த வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனைப்பு காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்.
அவங்களுடைய பாதங்கள் இருக்கிறதே அது வீங்கக்கூடிய அளவுக்கு இரவு நேரங்களில் நின்று தொழுகுவாங்களாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்றைக்காவது கால் வலிக்கக்கூடிய அளவுக்காவது நம்ம நின்று தொழுதிருக்குமா? கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்காவது ஏதாவது வேலைகள், வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து அடுத்ததாக என்ன செய்வோம்? நின்னுக்கு வேலைக்கு, அந்த வேலை செஞ்சுட்டு வந்த போது நின்று அந்த வழிதான் இருக்குமா தவிர தொழுகைக்காக நின்ற வழி இருக்காது. தொழுகைக்காக நீண்ட நேரம் நின்று அதனால் வழி ஏற்பட்டது என்று சொல்ல முடியாது. எப்படி வழி ஏற்பட்டிருக்கும்னா வேறு வேறு விஷயங்களுக்காக எங்கேயாவது சுத்திட்டு வந்திருப்போம், அதனுடைய கால் வலியா இருக்கும், அப்ப சொல்லுவோம் தொழுகையில நிக்கவே முடியலங்க, கால் வலிக்குதுங்க, அப்ப சொல்லுவோமே தவிர உண்மையிலேயே நின்று தொழுகைக்கு நின்று நமக்கு கால் வலிச்சிருக்குதான்னு சொன்னா கால்
கால் வீக்கம் அடைஞ்சிருக்கான்னு சொன்னா வீக்கம் அடைஞ்சது இல்ல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்வாருன்னு சொன்னா, யுஸல்லி ஹத்தா தவர்ரம கதமாஹு, அவருடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு, பாதங்கள் வீங்கும் அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஹத்தா ததஃபத்தர, அவருடைய பாதங்கள் வெடிக்கும் அளவுக்கு, சுபஹானல்லாஹ், அவருடைய பாதங்கள் வெடிக்கும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களிலே நின்று வணங்குவார்கள். அப்ப கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்படுமா, கத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஹர், முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, யார் சொல்லலாம், முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டான். அப்படி இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களில் இப்படி கால் பாதங்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு, உங்களுடைய பாதங்கள் வெடிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வணங்க வேண்டுமா என்று மக்கள் கேட்ட பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா சகோதரர்களே, அஃலா அகூனு அப்தன் ஷகூரா, அஃலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றி உள்ள அடியாராக ஆக வேண்டாமா, முன்பில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ் நான் சான்றிதழ் வழங்கிவிட்டான், ஆனாலும் கூட அல்லாஹ்விடத்தில் நல்ல அடியாராக இருக்க வேண்டும், அவன் அருளி அந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும் என்பதற்காக இரவு நேரங்களிலே எவ்வளவு முயற்சி செய்து அவருடைய கால் பாதங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அளவிற்கு நின்று வணங்கியிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வணக்க வழிபாடுடைய விஷயத்திலே அதே போன்று சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க, நாங்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சஹாபாக்கள் அவர்கள் கேள்வி கேட்ட பொழுதெல்லாம், அதற்கு என்ன வழி என்று அவர்கள் கேட்ட பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்த அந்த அறிவுரை இருக்கிறதே, வணக்க வழிபாடுகளிலே உங்களுடைய முயற்சியை நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் சௌபான் ரதியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவரிட்ட வந்து இன்னொரு மனிதர் வந்து கேட்கிறார், சௌபான் அவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு நாங்க என்ன செய்யணும், சொர்க்கத்திற்கு போகணும், அதற்கு நான் என்ன அமளி செய்யறது அப்படின்னு சொல்லி சௌபான் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உரிமை விடப்பட்ட அடிமை, அதனால் நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க, இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அந்த மனிதர் செய்கிறார், கேட்கிறார், அவர் அமைதியாக இருக்கிறார், இரண்டாவது தடவையும் கேட்கிறார், அப்பயும் அமைதியாக இருக்கிறார், மூன்றாவது தடவை கேட்கின்ற போது சொல்கிறார்கள், இதே கேள்வியை நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்தில் கேட்டேன், அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பி கஸரத்தி ஸுஜூத் ஃபஇன்னக லன் தஸ்ஜுத லில்லாஹி ஸஜதன் இல்லா ரஃஅத்தல்லாஹு பிஹா தர்ஜா வஹத்த அன்க பிஹா கதீஆ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பி கஸரத்தி ஸுஜூத், நீங்கள் அல்லாஹுக்கு அதிகமாக சஜதா செய்து வருவீராக, அல்லாஹுக்கு அதிகமாக நீங்கள் வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுங்கள், ஏன் தெரியுமா, ஃபைன்னக்க லன் தஸ்ஜுத லில்லாஹி ஸஜதன் இல்லா ரஃஅக்கல்லாஹு பிஹா தரஜா, ஒரு சஜதா செய்தால் அல்லாஹுக்காக ஒரே ஒரு தடவை நீங்கள் சிரம் பணிந்தால் அல்லாஹ் உங்களுடைய ஒரு தரஜாவை உயர்த்துகின்றான், அல்லாஹ் உங்களுடைய ஒரு தரஜாவை உயர்த்துகின்றான், ஒரு பாவத்தையும் மன்னிக்கின்றான், அதிகமான இபாதத்துகளிலே நாம் மூழ்கி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதோடு மாத்திரமல்ல நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்பதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவரத்துக்கு செல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி என்னவென்று கேட்டால், நீங்கள் இபாதத்துகளிலே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள், இபாதத்துடைய விஷயங்களே நீங்கள் பொதுபோக்காக இருக்காதீர்கள். அதனால்தான் ஒரு சஹாபி ரபியா இப்னு கஅபுல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வப்பொழுது என்ன செய்வார், ஹிதுமத் பணிவிடை செய்வார், இரவு நேரங்களில் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சாங்கன்னா அவங்களுக்கு உதவு செய்வதற்காக தண்ணியை கொண்டு வைப்பாரு, முசல்லாவை விரிச்சு கொடுப்பாரு, அந்த மாதிரியான பணிகளில் ஈடுபடக்கூடியவர் ரபியா இப்னு கஅபுல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்கிட்ட ஒரு கட்டத்தில் கேட்கிறாங்க, சல்லி நீ என்னிடத்தில் ஏதாவது கேளு, உனக்கு ஏதாவது தர்மம் எனக்கு ஆசையா இருக்கு, உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மனம் சொல்லுகிறது, அதனால நீ ஏதாவது என்னிடத்தில் கேளு என்று சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒரு முதலாளி கிட்ட ஒரு தொழிலாளி எதையாவது கேளு என்ன சொல்லுவாரு, எனக்கு அவ்வளவு வேணும், எனக்கு இவ்வளவு வேணும், இன்னும் வீடு கட்டுறது பாக்கி இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும், அல்லது கொஞ்சம் இன்கிரிமெண்ட் வேணும், எதையாவது கேட்போம் இல்லையா. ஆனால் சுபஹானல்லாஹ், அந்த சஹாபி பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் கேட்கின்றார்கள், சல்லீனி என்னிடத்தில் ஏதாவது கேளு, நான் உனக்கு தருவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சகோதரர்களே, அவர் சொல்கிறார், அஸ்அலுகே முராஃபக்கத்தக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே உங்களிடத்தில் நான் என்ன கேட்க போகிறேன், முராஃபக்கத்தக ஃபில் ஜன்னா, சுவனத்திலே நான் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும், இதுதான் எனக்கு ஆசை. காசு வேண்டாம், பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், எனக்கு சொர்க்கம் வேண்டும், அந்த சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், இதான் எனக்கு ஆசை. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லப்ப வேற ஏதாவது கேளு, அவன் கையில தாடி வேற ஏதாவது தான் சொல்லு, அவர் சொல்றாரு ஹுவன் தாக்கே, அதுதான் எனக்கு வேண்டும், வேற எந்த எதுவானா உங்களோடு நான் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்கு என்ன வழியோ அதுக்கு அது அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரபியா இப்னு காபில் அஸ்லமி சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஃபைனி அலா நஃப்சிக பிகஸரத்தி சுஜூத், அப்படியே நீ எனக்கு உதவி செய்யணும், நீ சொர்க்கத்தில் என்னோடு இருக்கணும்னா நீ எனக்கு உதவி செய்யணும், அதிகமாக அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகள் ஈடுபடு, அல்லாஹ்வை அதிகமாக நீ தொழுகணும், அப்படி தொழுதாதான் உனக்காக நான் செய்யலாம் பரிந்துரை செய்யலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் என்று பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு வணக்க வழிபாடுடைய விஷயத்தில் நம்முடைய அந்த நிலைமை எப்படி இருக்கிறது சொன்னால் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. சாதாரணமாக ஐங்கால தொழுகை இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் கடமையான அந்த ஐங்கால தொழுகையை இன்றைக்கு நாம் சரிவர தொழுது கொண்டிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் விட்டுவிட்டு தொழக்கூடியவங்க அல்லது தொழாமல் இருக்கக்கூடியவங்க நெஞ்சிலே கை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் கேள்வி, முதல் கேள்வி, மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியானத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலேயே முதன்மையானது, எப்படி மார்க்கத்திலே முதன்மையானது தொழுகையாக குறிக்கப்படுகிறதோ அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் அவ்வளவு நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியானத்திலே கேட்கக்கூடிய கேள்விகளில் முதன்மையானது தொழுகையை குறித்து தான் இருக்கும் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, இங்கே இருக்கின்ற பொழுது துளிகின்றோமா, ஊருக்கு சென்று விட்டால் துளிகின்றோமா, பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது துளிகின்றமா, உடல்நிலை சரியில்லாவில்லை என்று சொன்னாலும் தொழுது கொண்டிருக்கிறோமா என்பதை எல்லாம் கொஞ்சம் நாம இந்த தருணத்திலே கொஞ்சம் நம்மை நாமே முகாசபா, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா தொழுகையுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களை அடியொட்டிய சரி எவ்வளவு முயற்சியும் உழைப்பும் காட்டினார்கள் தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீபாவாக இருக்கக்கூடிய தருணம் அது, சுபஹுடைய தொழுகைக்காக உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறாங்க, ஒரு எதிரியினால் குத்தப்பட்டு விடுகிறார்கள், ஒரு எதிரி என்ன செஞ்சிடறான், குத்திடுறான், அவர்கள் குத்தப்பட்டு அங்கே கிடைக்கிறார்கள், குத்துயிரும் குலையுறமாக அங்கே கிடைக்கிறார்கள். சகாபாக்கள் அவங்களை தூக்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிவுறாங்க, மயக்கம் மயக்கமே ஆகி சுபு துறைக்காக வந்தாங்க, எதிரியால் குத்தப்பட்டு விடுறாங்க, குத்தப்பட்ட பிறகு மயக்கம் ஆகிடுறாங்க, அவங்களை தூக்கி என்ன செய்யறாங்க, வீடுகளிலே போடப்படுகிறது. மயக்கம் விட்டு கண் விழித்த பொழுது அருகாமையில் இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அந்த கலீபாவை பார்த்து சொன்னார்கள், கலீபா அவர்களே இன்னும் நீங்கள் சுபுஹுடைய தொழுகையை நிறைவேற்றவில்லை, கலீபா அவர்களே இன்னும் நீங்கள் சுபுஹுடைய அந்த தொழுகையை நிறைவேற்றவில்லை. யாராவது சொல்லுவோமா,
கோபப்படல. நானே குத்துயிருமா குறையுமா கிடக்கிறேன் இந்த நேரத்தில் தொழுகையா. நம்மிடத்தில் சொன்னால் அப்படித்தான் சொல்லுவோம். சுபுடைய தொழுகைக்கு நம்முடைய சகோதரர்களை எழுப்பி விட்டா, நேற்று நேரத்தா வந்த, நேற்று அங்க பயானுக்கு போயிட்டு வந்த, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால என்னால எந்திரிக்க முடியல, நீங்க போங்க பாய்னு அனுப்புவோம். அல்லது லேசா தலைவலி இருக்கும், என்ன செய்வோம், பாய் சுபு நேரம் ஆயிடுச்சுனால தலைவலிக்குது, அப்புறம் கூட தொழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், உமர் ரலியல்லாஹு தஆலாவர்கள் குத்தப்பட்டு குத்துயிரும் குலையுருமாக கிடைக்கிறாங்க. சூழ்நிலை என்னன்னு தெரியல. அவங்க எந்திரிச்ச உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நீங்கள் இன்னும் தொழுகவில்லை ஹலீஃபா அவர்களை என்று சொன்ன பொழுது உடனடியாக சொன்னார்கள், இஸ்லாம் இவன் தரக்க சலாம், இவன் தொழுகையை விட்டு விடுகின்றானோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொல்லிவிட்டு உடனடியாக அந்த சுபகுடைய தொழுகையை அங்கு அந்த நிலைமையிலும் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று அவருடைய வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். நம்முடைய விஷயத்திலே நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பான சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக்கின்ற பொழுது கூட வல்ல ஜீன ஜாஹது ஃபீனா லனஹுத் யன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். யார் நம் விஷயத்திற்காக நம்முடைய விஷயத்திற்காக முயற்சிக்கின்றார்களோ, முயற்சி செய்யணும். தொழுகனாலும் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி செய்யக்கூடாது. தொழுகைக்கு நாம் ஏற்பாடு செய்வதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொண்டோம், அதற்காக சின்ன முயற்சியாக நாம் ஏற்படுத்தினோமா? எந்த முயற்சியும் இல்லாம என்னால முடியல என்று சொல்வது இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹுத் யன்னஹும் சுபுலனா. யார் நம்முடைய விஷயத்திலே முயற்சிக்கின்றாரோ, முயற்சி செஞ்சு பாருங்க. சுபகுடைய தொழுகைக்கு என்ன எழுந்திருக்க முடிக்க முடியவில்லை என்று சொல்லாதீர்கள், அதற்காக முயற்சி செய்தீர்களா? அட்லீஸ்ட் ஒரு அலாரம் வைத்தீர்களா? பாங்கு சத்தம் கேட்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது யாரிடத்தையாவது சொல்லி, பாய் நீங்க போகின்ற பொழுது என்னை சுபகுடைய தொழுகைக்காக எழுப்பி விடுங்கள் என்று யாரிடத்தையாவது சொன்னீர்களா? எந்த விதமான முயற்சியும் இல்லை. முயற்சி செய்தால் அல்லாஹ் வழிகாட்டுவான், அல்லாஹ் அதற்கு ஏற்பாடு செய்வார். அன்பான சகோதரிகளே, வயின் அல்லாஹ் லமஅல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடன் இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அன்பான சகோதரிகளே, அதனால மறுமைக்காக முயற்சி செய்வோம் என்ற இந்த பகுதியிலே இரண்டாவது விஷயமாக நாம் இபாதத்துடைய விஷயத்திலே கண்ணும் கழுத்துமாக அதிலே எந்தவிதமான குறைபாடுகளும் இல்லாதவாறு நாம் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது விஷயமாக நான் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது, மறுமைக்காக முயற்சிப்போம் என்ற அந்த ஒரு பகுதியில் மார்க்கத்தில் நீங்கள் அறிந்த விஷயங்களை எவ்வளவு பயான் கேட்கணும், வாராந்திர பயான், மாதாந்திர பயான், சிறப்பு சொற்பொழிவு, எவ்வளவு பயான்கள், ஆனால் அதை கேட்டவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மார்க்கத்தை அறிந்த விஷயங்களை நாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். இரண்டாவது, மார்க்கத்தை அறிந்து கொண்ட விஷயங்களை நாம் செயல்பாட்டிலே செயல்படுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். இதுதான் மறுமை வெற்றிக்கான ஒரு முயற்சி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளை மறுமை இருக்கிறது, நாளை மறுமை, மறுமையில அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபர்களிடத்தும் தனித்தனியாக பேசுவான், ஒவ்வொரு மனிதர்களிடத்தும் தனித்தனியாக பேசுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமஹுல்லாஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜமா. அல்லாஹ் மறுமையிலே தனித்தனிந்தவராக அழைத்து பேசுவான், அவங்களுக்கு மத்தியில் எந்த விதமான அதாவது மொழி பெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள், நேரடியா பேசுவான். அவங்க எந்த பாஷையில இருந்தாலும் சரி பேசிடுவான். அப்படி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் மறுமையில அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்பான். அல்ல முதல் கேள்வி தொழுகையை பற்றி. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு நான்கு கேள்விகள் அல்லாஹ் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதத்திலும் அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கின்ற பொழுது அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் மறுமை இருக்கிறது. மறுமைனா சாதாரண சும்மா இப்படி ஏசி ரூம் நினைச்சிடாதீங்க. மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த மஹஷர் பெருவெளி இருக்கிறது. அது எப்படிப்பட்ட நிலைமை என்றெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய தலைக்கு மேல சூரியன் இருக்கும், காலில் செருப்பு இருக்காது, சத்தனா செய்யப்பட மாட்டோம், அதே போல வந்து உடலில் எந்த விதமான ஆடையும் இருக்காது,
என்ன செய்வாங்க, அவ்வளவு கொடூரமான ஒரு தினம் தான் அந்த மஹஷர் பெருவெளி என்றது. அந்த மஹஷர் பெருவெளியை வைத்து அல்லாஹ் என்ன செய்வானா, நான்கு கேள்விகள் ஒவ்வொரு மனிதருக்கும் கேட்பானா. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா தஸூலு கதமா அபதின் ஹத்தா யுஸ்அலு அன் அர்பஇன். நான்கு விஷயங்களை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான், அந்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் உங்களுடைய பாதங்களை அந்த இடத்திலிருந்து அசைக்க முடியாது, பாதங்களை அசையாது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கேள்விகள் எல்லாம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய வாழ்நாளை நீ எவ்வாறு கழித்தாய், வான் சபாதிஹி ஃபீமா அபுலா, உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய், வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வமா அன்பக்தஹு, உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எவ்வாறு சம்பாதித்தாய், அது எவ்வாறு செலவழித்தாய், வான் அமிலபிஹி மாதா அமிலபிஹி, வான் இல்மிஹி மாதா அமிலபிஹி, நீ கற்ற கல்வியில் எந்த அளவுக்கு அமல் செய்தாய், நீ கற்ற கல்வியில் ஒவ்வொரு வாரமும் பயானுக்கு போனியே, ஒவ்வொரு மாதமும் பயானுக்கு போனியே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பயான் எங்க நடக்கிறது, தமிழ் குத்துபா எங்க நடக்கிறது என்று தேடி போனையே, மார்க்கத்தை அறிந்து கொண்டாயே, அறிந்து கொண்டதின் பிரகாரம் நீ நடந்தாயா, அல்லாஹ் கேட்பானே, இந்த கேள்விக்கு நம்மிடத்தில் பதில் இருக்கிறதா, இந்த கேள்விக்கு நம்மிடத்தில் பதில் தயாராக இருக்கிறதா. அப்ப நாம கேட்டதை எல்லாம் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த நான்கு கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வியாக, நீ கற்ற கல்வியின் பிரகாரம் மாதா அமிரபி, அதை கொண்டு என்ன அமல் செய்தாய், அமல் செய்தாய் என்று கேட்பான். அன்பான சகோதரர்களே, அதற்கு நாம் முழு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சத்திய சஹாபாக்கள் எல்லாம் அவங்கதான் நமக்கு முன்மாதிரி, சத்திய சஹாபாக்கள் எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நம்ம எல்லாம் விஷயம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி பார்ப்போம், ஆனா சஹாபாக்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு விட்டது என்று சொன்னால் அதை அமுல்படுத்துவதற்காக அவர்கள் முழு முயற்சியை மேற்கொள்வார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு ஆயத்து திருக்குறான்ல, திருக்குறான்ல ஒரு ஆயத்து மூணாவது அத்தியாயத்தினுடைய 92வது வசனம் நல்லா சொன்ன தர்மத்தை பற்றி எல்லாம் பேசுவான், லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா தும்திக்கும் இம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகின்ற பொருளிலிருந்து நீங்கள் தானம் தர்மம் செய்யாத வரை அது தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதிலிருந்து தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு திருக்குறானை வசனம் இறங்குறீங்க. சுபஹானல்லாஹ், இது வசனத்தை கேள்விப்படுகிறார், இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது என்று அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழருக்கு இது செய்தியாக வந்து விழுகிறது. விழுந்த நாம நம்முடைய காதலை விழுந்தால் என்ன செய்வோம், ஒரு திருக்குறானை வசனம் டெய்லி தான் ஓதி காட்டுறோம், அதனுடைய அர்த்தங்களும் ஒரு அளவுக்கு நமக்கு தெரியுது, தெரிஞ்சிருந்தும் கூட நாம என்ன செய்யறோம், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அப்படி இல்லை, இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு தோட்டம் பைருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் மதீனாவில் இருக்குது, அது நிறைய அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு தோட்டம், சும்மா ஒன்றுத்துக்கு இல்லாத தோட்டம் கிடையாது, நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு தோட்டம், ரொம்ப பிரியமான தோட்டம். ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு கடை வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம், அதுல நல்ல வியாபாரம் நடக்குது, அதுல என்ன செய்வோம், எனக்கு பிரியமான கடை அங்க போனா நல்ல வருமானம் ஈட்டி தரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி பைருஹா என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிடித்தமான ஒரு தோட்டம். உடனே வராரு, இந்த ஆயத்து கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே உடனே வராரு, அல்லாஹுடைய திருத்துதர்வர்களே, அல்லாஹ் இப்படி குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிட்டான், எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நான் இதை தான் நான் வந்து அதிகமா விரும்புறேன், அதனால இதை நான் தர்மம் செய்து விடுகிறேன். யாராவது சொல்லுவோமா, இதை நான் தர்மம் செய்து விடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆடி போயிட்டாங்க, என்னப்பா இது இவ்வளவு வருமானங்களை ஈட்டி தரக்கூடிய ஒரு சொத்தாச்சே, அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதை நீ தானமாக தெரி, இதுதான் எனக்கு பிடிச்சமானது, அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், லந்தராலி விரஹத்தா துன்பிக்கு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதிலிருந்துதான் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டான், எனக்கு விரும்பமான பொருள் இதுதான், அதனால் நான் இது தர்மம் செய்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே எப்படி செலவிட வேண்டுமோ அப்படி செலவிட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல
அந்த கேட்ட மாத்திரத்தை மார்க்கம் என்று தெரிந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு வீரியத்துடன் எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இதெல்லாம் நமக்கு வரலாறு தரக்கூடிய பாடங்கள் அன்பான சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு ஆயத்துக்கள் ஓதினாலும் எவ்வளவு ஹதீசுகளை கேட்டிருந்தாலும் நம்ம என்ன செய்யறதில்ல, இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிடும். அன்பான சகோதரர்களே, அவங்க எல்லாம் அந்த குர்ஆனுடைய வசனத்தை எல்லாம் அவங்க ஏதோ குர்ஆன்ல ஏதோ காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு காகிதமாக பார்க்கல, அதெல்லாம் ஒரு வாழ்வில் நெறி வாழ்க்கை நெறி என்பதை உணர்ந்தார்கள். அதனால தான் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பேசுகின்ற பொழுதெல்லாம் ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன் இப்படிதான் பார்க்கணும் நம்ம. இந்த சஹாபாக்களை அல்லாஹ் பேசுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள், அவர் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்சான்றிதழை வழங்குகிறான் என்று சொன்னால் குர்ஆனை அல்லாஹுடைய வார்த்தையாக பார்த்தார்கள் இந்த சஹாபாக்கள். வெறும் காகிதமாக பார்க்கவில்லை, ஏதோ ஊதி நெஞ்சில ஊதிக்கிறதுக்காக அவங்க வச்சுக்கலாது, அதை வாழ்க்கை நெறியாக வாழ்வியல் நெறியாக அதை பார்த்தார்கள். ஆயத்து வந்துருச்சா உடனே அடுத்த கட்டம் அதை தன்னுடைய அமலிலே கொண்டு வர வேண்டும், தன்னுடைய செயல்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்று அந்த சஹாபாக்கள் நினைத்தார்கள் அன்பான சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு அதே போல் பாருங்க, நிறைய சஹாபாக்களுடைய வரலாறுகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போன்று பாருங்க, சஹாபாக்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தர்மம் செய்யுங்க என்று சொல்லுவாங்க. அதே காதல வாங்கிட்ட பிறகு என்னென்ன செய்ய முடியாது இருக்கிற சூழ்நிலையை நம்மகிட்ட ஒரு பொருளாதாரம் இல்லையே என்று கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்கன்னா அதற்காக வேண்டி ஓவர் டைம் பார்ப்பாங்க. எதுக்கு? தர்மம் கொடுக்கறதுக்காங்க. என்னைக்காக செஞ்சிருக்குமா? அவங்க அன்றாட உழைப்பிற்கே உழைச்சிட்டு வந்தாங்க, அவங்க சாப்பிட்டாச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஏழை சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இரவு நேரங்களிலே மீதி மிச்சமான நேரங்களிலே போவாங்க, ஒரு தானிய அளவுக்கு என்ன செய்வாங்க, அதாவது அந்த இதில் ஈடுபட்டு தொழிலில் ஈடுபட்டு அவங்க அந்த தானிய குவிகளை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தர்மம் கொடுப்பாங்க. தான் கற்றதை தான் வாங்கியது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை காதில் வாங்கியதற்கு பின்னால் அவங்களால் சும்மாவே இருக்க முடியாது. ஆனா நம்ம, நீ எவ்வளவு சொல்லு, எவ்வளவு அழுத்திருத்தமாக சொல்லு, நாங்க இந்த 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 ஹாலை விட்டு வெளியே போய்விட்டால், இந்த பள்ளியை விட்டு வெளியே போய்விட்டால், இந்த பயானை விட்டு நாங்கள் போய்விட்டால் அதெல்லாம் துச்சம். இப்படிதானே இன்னைக்கு நம்ம நிலைமை இருக்குது. ஆனால் சஹாபாக்கள் உண்மையிலேங்க, ஒவ்வொரு சஹாபாக்குடைய வரலாறையும் நீங்க படிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா நம்மை நாம் முகாசவா செய்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களை அவருடைய கால் தூசக்கரமாக சமமாக முடிய முடியாது. கேள்விப்படுறோமா இல்லையா? உகதயுத்தம் அந்த யுத்தத்தில யுத்தத்தின் போது ஒரு நபித்தோழர் ஒருவார், அவர் அழகா என்ன செஞ்சிருப்பாரு, கையில பேரிச்சம்பரத்தை வச்சு சாப்பிட்டு இருப்பாரு. அப்ப நபித்தோழர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்பாங்க, நான் இந்த போர்ல கலந்துகிட்டு நான் கொல்லப்பட்டு விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? அவர் கேட்பாரு, என் குத்தல்து ஃபைனானே, நான் இந்த போர்க்களத்துக்கு சென்று நான் கொல்லப்பட்டு விட்டால் நான் எங்க இருப்பேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜன்னான் சொன்னாங்க, சொர்க்கத்தில் இருப்பாய், சொர்க்கத்தில் இருப்பாய். இவ்வளவுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற எந்த அட்வைஸும் இல்ல. நீ போர்க்களத்திற்கு போனா அங்க போய் புறமுதுகு காட்டாம அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடினால் ஃபில் ஜன்னா, சொர்க்கம் உனக்கு அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே கையில இருந்த பேர்த்த பலத்தை தீக்கி வீசிட்டு போர்க்களத்துக்கு போறாரு, அங்கே கொல்லப்படுகிறார். இதுதான் சஹாபாக்கள், இதுதான் சஹாபாக்கள். அன்பான சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள், அந்த சஹாபாக்களுடைய பண்பு நம்ம இடத்தில் வர வேண்டும். அவர்கள் காட்டிய மறுமைக்காக சுவனத்திற்காக காட்டிய அந்த முயற்சி நம்முடையத்திலே இருந்தால்தான் நாம் மறுமைக்கான வெற்றி பாதையை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் என்று அர்த்தம். அன்பான என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மூன்று விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறேன், அதிகமான நேரங்களை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு மூன்று விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன செய்யணும்? மறுமைக்காக முயற்சி என்ற அந்த பகுதியில முதல்ல நீங்க மார்க்கத்தை
மார்க்கத்தை அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது, இன்றைக்கு சமுதாயம் இபாதத்துகளுடைய விஷயத்திலே கொஞ்சம் தடம் புரண்டு இருக்கிறது, அல்லது மெத்தன போக்காக இருக்கிறது, அல்லது அதாவது சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் மீள வேண்டும். அதற்கு மறுமைக்காக முயற்சிப்போம் என்ற பகுதியை, இந்த பகுதியிலே இந்த மூன்று விஷயங்களையும் நாம் இந்த எந்த எதை கேட்டோமோ அதை நம்முடைய செயல் வடிவத்திலே கொண்டு வருவதற்கு எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லொரு பாலிப்பானாக. இறுதியாக ஒரே ஒரு ஆயத்தை ஓதி முடித்துக் கொள்கின்றேன். உமன் அராதல் ஆகிரதே என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 17வது அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நம்பிக்கை கொண்ட நிலையில் மறுமையை விரும்பி அதற்காக முயற்சி போரின் முயற்சிக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துவான், நன்றி செலுத்தப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். மறுமைக்காக யார் இதெல்லாம் பேசப்படுவது எதற்காக? இவைகளெல்லாம் பேசப்படுவது எதற்காக? இந்த உலகத்தில் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லை, மறுமையுடைய முயற்சிக்காக, மறுமையுடைய வாழ்க்கைக்காக. அதனால் தான் அல்லாஹ் சொல்கின்றார், ஒமன் அராதல் ஆகிறார், யார் ஆகிரத்துக்காக, ஆகிரத்தை விரும்பி, மறுமையை விரும்பி, நம்பிக்கை கொண்ட நிலையிலே அதற்காக யார் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு மஸ்கூரா, அந்த முயற்சிக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவான், அவர்களுக்கு நன்றி செலுத்தப்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு நம்முடைய அமல்களை மறுமைக்காக ஆக்கிக் கொள்வோமாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.